வாழ்க்கை என்றது ஒரு சிறந்த கலை. அந்த கலை சிலருக்கு மட்டும் கைவந்த கலை. மனிதனுடைய வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லட்சியன்றது இருக்கும். அவனுடைய லட்சிய கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய பார்வைதான் அவனை சரியான வழி நடத்தும்.
நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும்.
காற்றடிக்கிற திசையில்தான் கடல்ல போற படகு போகும். அதனால எதிர்நீச்சல் போட தைரியம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி இருக்கு.
கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை.
சிலர் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவம் செய்யும் போது வாழ்க்கை நிலையில்லாததான் நினைக்கிறாங்க. எப்போ நிலையில்லாத வாழ்க்கையை பற்றி மனிதன் கவலைப்படுறாங்களோ அப்போ அவனுடைய நிலையும் மாறுது. எப்போ மனிதனுடைய நிலை மாறுதோ அப்போ
நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.
மனிதர்களுடைய இந்த மாற்றம் அவனுக்கு மதத்தின் மேல நம்பிக்கை ஏற்படுத்துது. அதனால விதியை நினைச்சு சில நேரத்துல வாழ்க்கைன்ற பாதையில முன்னேறாம மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்காக சிலர் இப்படியும் அறிவுரை சொல்றாங்க.
விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே.
இன்றைய மனிதனுடைய அனுபவம் விஞ்ஞான வளர்ச்சியே ஒரு சிறந்த முன்னேற்றமா நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா,
ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்,
நேற்று மனிதன் வானில் தனது பேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது பேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான்.
வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆள போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆள போகிறான்.
இன்றைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி சந்திரமண்டலத்து வரலும் போயிருக்கு. ஆனால் சிலருடைய கற்பனை அந்த நிலவையும் கூட எப்படி நினைக்கிறாங்கன்னா,
நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணி மகுடம் குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக.
உலகத்தில் இருக்கிற எல்லாமே தனக்கு சொந்தமா நினைக்கிற மனிதன் இயற்கைக்கும் தலைவனாகணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஒரு சிலர் இப்படியே அறிவுரை சொல்றாங்க.
அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்.
ஒவ்வொரு மனிதனுடைய தாய் தந்தையும் தன் குழந்தைக்கு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால்தான் சிலர் தாய் தந்தைய தெய்வத்துக்கு சமமா நினைக்கிறாங்க.
காலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று. துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, குருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, குருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று.
அப்பா அம்மா தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துட்டு குழந்தையினுடைய எதிர்காலமே தன்னுடைய லட்சியமா நினைச்சு சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நாகரீகம் என்ற பெயர்ல இந்த காலத்து குழந்தைங்க செய்யக்கூடிய செயலை பார்த்து சில தாய் தந்தை இப்படியெல்லாம் மனசு உடைஞ்சு போறாங்க.
மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே.
இந்த காலத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இடத்துலயும் ஒற்றுமைன்றது இல்லாம இருக்கு.
அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே.
உண்மைதான், கலியுகத்துல இப்போ அண்ணன் தம்பி என்ற உறவை விட அம்மா அப்பா என்ற உறவு கூட பணத்தினுடைய ஆதாரத்திலையும் சொத்தினுடைய ஆதாரத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது சில தாய் தந்தை எப்படியெல்லாம் மனசு வேதனைப்படுறாங்க தெரியுமா?
குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே மீனும் இல்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே மீனும் இல்லே. பெட்டியிலே பணம் இல்லே, பெத்தமுள்ளே சொந்தமில்லே.
இந்த கலியுகத்திலையும் வயசான சில பெரியவர்களுடைய பணத்தாசையை பார்க்கும்போது இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா?
ஊசி முனைக்காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும், ஊசி முனைக்காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாது போகாதடி, என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி, என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி.
சொந்த பந்தமே சுமையா இருக்கக்கூடிய இந்த காலத்துல யாரையும் நம்பி வாழ முடியாத ஒரு நிலைமையில மனிதன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, சொந்த உறவு முறை இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணன் தம்பி இருந்தாலும் சரி, இல்ல அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி, எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா?
உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். மதியாதார் தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
மனித வாழ்க்கையில நம்பிக்கைதான் உறவுகளை இணைக்கக்கூடிய பாலமா இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையே இழந்து போயிருக்கும்போது நண்பர்களிடத்துல மட்டுமல்ல சொந்த பந்தத்திலிடமோ உண்மையான சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதில்ல. ஏன்னா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்த முடியாத போது நம்பிக்கை இழந்து தன்னுடைய துக்கத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? சில மனிதர்கள் தான் செய்யற தவறுக்கு கடவுளையே காரணமா காட்டுறாங்க.
உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோணமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி.
அது மட்டும் இல்ல, எல்லாமே இறைவன் நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய பகவான் மேல போட்டதுலயும் கொஞ்சம் கூட மனிதர்கள் யோசனை செய்யறதில்ல.
எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து நாட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது.
மனிதன் தான் செய்யற தவறை மறைக்கிறது மட்டும் இல்லாம தெய்வங்களும் அந்த தவறுகளெல்லாம் செய்யறதா சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள முடியாத மனிதன் தன்னுடைய தவறுக்கான தண்டனையை அனுபவம் செய்யும் போது,
தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்.
மனிதன் தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் அது செய்யும் போது சிலர் இப்படியும் அறிவுரை சொல்றாங்க.
திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே
கால் போன போக்கிலே மனம் போகலாமா.
இப்படி எத்தனையோ நல்ல நல்ல கருத்துக்களை கேட்டாலும் சில மனிதர்கள் அவங்களுடைய செயலை மாத்திக்கிறது இல்லை. அதை பார்க்கும்போது எப்பவுமே மனிதன் மாறமாட்டாங்க அப்படின்ற எண்ணம் சிலருக்கு வருது. ஏன்னா
காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது.
யாருமே மாறமாட்டாங்க, எதுவுமே மாறாது அப்படின்னு மனிதன் நினைச்சிட்டு இருந்தாலும் சிலருக்கு இன்னும் நம்பிக்கைன்றது தெளிவா இருந்துட்டு இருக்கு.
காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன்.
வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாறி மாறி வரும்போது சில மனிதர்கள் துன்பத்தினுடைய துக்கத்தை தாங்க முடியாம இருக்கும்போது, வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சிக்காம இருக்கும்போது அவங்களுடைய எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா?
நான் பிறந்த காரணத்தை நானே அறியும், நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும், நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ.
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மனிதனுடைய பிறப்பு இறப்பு, அதாவது ஜென்ம மரணம்ன்றது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்றத ஒரு சிலர் தான் தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க.
நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா,
இப்படி யார கேட்டும் யாரும் பிறக்கிறதும் இல்லை, இல்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு போறவங்களும் யாரும் இல்லை. ஏன்னா சிலருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குது.
தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.
கடைசி வரை நம்ம கூட வர்றது எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த உடலே நம்ம கூட கடைசி வரலும் வர்றதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த உடல் சம்பந்தப்பட்ட சம்பந்திங்க சொந்த பந்தம் எப்படி நம்ம கூட வர முடியும்? மரணம் என்பது இந்த உடலுக்கு தான் தவிர உயிருக்கு இல்லை. அந்த உயிரை தான் ஆத்துமான்னு சொல்லி சொல்றாங்க. என்னைக்குமே அழியாத அந்த ஆத்மா தான் இந்த உடல் மூலம் எல்லாத்தையும் அனுபவம் செய்யுது.
அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது.
மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத ஆத்மா இரு புருவத்துக்கு மத்தியில நெற்றியின் நடுவுல ஜோதி புள்ளி வடிவமா இருந்துட்டு இருக்கு. அந்த ஆத்மா தான் மரணத்துக்கு அப்புறம் மீண்டும் மறுஜென்மம் எடுக்குது.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும்.
உடல் நிலை இல்லாதது, அதாவது அழியக்கூடியது. ஆனால் உயிர், அதாவது ஆத்மா, அழிவில்லாத சைத்தன்ய சக்தியா இருந்துட்டு இருக்கு. பஞ்ச தத்துவத்திற்கு உட்பட்ட இந்த உடல் அழிந்த பின்னோ பஞ்ச தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஆத்மா வேறொரு உடல் மூலமா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டும் தொடர்ந்துட்டே இருக்கு.
இளமை வரும், முதுமை வரும், உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான்.
சோதனை குழாய் குழந்தைய சோதித்து பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாலும், அன்பு, கருணை, பாசம், சாந்தி, சுகம், சந்தோஷம், இதையெல்லாம் எந்த ஆராய்ச்சி கூடத்தில் அளந்து பார்க்கறது? இதையெல்லாம் ஆராய்ச்சி கூடத்தில் அளந்து பார்க்க முடியுமா என்ன? ஏன்னா அனுபவம் செய்யறது ஆத்மாதான் தவிர இந்த உடல் அல்ல. இந்த உடல் அழிந்த பின்னாடியும் ஆத்மா மறுபடியும் மனித வாழ்க்கையில வெற்றி தோல்வின்றது இரவு பகல் மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல தன்னை பற்றிய தெளிவு இல்லாததுனால அறியாமை இந்த இருளில் மூழ்கிட்டு இருக்காங்க.
இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை
வாழ்க்கையில வெற்றி தோல்வின்றது ஒவ்வொருத்தனுடைய மனோநிலையை பொறுத்து இருக்கு. வெற்றிய முயற்சியினுடைய பலனாவும், தோல்விய தனக்கு கிடைச்ச நல்ல ஒரு பாடமாவும் எடுத்து தன்னைத்தானே மாத்திக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். சிலர் தன்னுடைய பிரச்சனைகளை ரொம்ப பெருசா நினைச்சு பார்க்கும்போது,
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
மனிதன் தன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பணம்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, சில நேரங்கள்ல
மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம்.
எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் தான் செய்த புண்ணியத்தினுடைய பலன், அதாவது தர்மம், எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் தன்னை காப்பாத்தோன்ற நம்பிக்கை ஒரு சிலருக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு.
மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், செய்த தர்மம் தன்னை காக்கும்,
தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
இப்படி நம்பிக்கை இருந்தோம். ஒரு சில நேரங்கள்ல தான் நினைச்சது நடக்கலன்னும் போது
நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும்.
இப்படி மனிதன் வாழ்க்கையில தான் எதிர்பார்த்தது நடக்காத போது வாழ்க்கையை அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா?
வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
உண்மைதா, நம்மோடு கடைசி வரலும் துணையா வர்றது இந்த உடல் கூட அல்ல. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், உடல் அழியக்கூடியது, ஆனா உயிர் அதாவது ஆத்மா என்னைக்கும் அழிவில்லாதது. அந்த ஆத்மா தான் இந்த உடல் மூலம் ஜென்ம மரணத்தை எடுத்து சுகதுக்கத்தை அனுபவம் செய்யுது. ஆனா மனிதர்கள்
பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய்.
அது மட்டுமா என்ன, சில மனிதர்கள் இப்படியும் செய்யறாங்க.
பிறந்தாலும் பாலை ஊற்றுவார் இங்கே, இறந்தாலும் பாலை ஊற்றுவார். உண்டாவது ரெண்டால தான், ஊர் போவது நாலால தான், கருவோடு வந்தது தெருவோடு போவது, கருவோடு வந்தது தெருவோடு போவது. மெய் என்று மேனியை யார் சொன்னது?
எவ்வளவு சரியான விளக்கம் பாருங்க. உடல் நிலை இல்லாதது அதாவது உடல் அழியக்கூடியது என்றத எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய இந்த உடல் நிலை இல்லாததுன்றத அதாவது என்னைக்காவது ஒரு நாள் அழியக்கூடியதுன்றத ஒரு சிலர் இன்னும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா?
யாராருக்கு என்ன வேஷமோ இங்கே, யாராருக்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும். தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, தாயாலே வந்தது தீயாலே வெந்தது.
இதுவும் உண்மைதா, தாயால் வந்த இந்த உடல் ஒரு நாளைக்கு மரணத்துக்கு அப்புறம் தீயால வேகும். ஆனா மரணத்துக்கு அப்புறம் ஆத்மா அதாவது உயிர் என்னைக்குமே நெருப்பாலையோ அல்லது நீராலையோ அல்லது காற்றாலையோ பாதிக்கக்கூடியதல்ல. ஏன்னா மனித உடலினுடைய தன்மையும் உயிரினுடைய தன்மையும் வேறு வேறு. அதாவது மனித உடல் பஞ்ச தத்துவத்திற்கு உட்பட்டது, ஆனா உயிர் அதாவது ஆத்மா அன்பு கருணை பாசம் சாந்தி சுகம் போன்ற எல்லாத்தையும் அனுபவம் செய்யக்கூடியதா இருக்கு. அழியக்கூடிய இந்த உடலை இறைவனுடைய பரிசா நினைக்கிறாங்க. அதனால மரணத்தை கூட சிலர் வந்து எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இவ்வளவு தெரிஞ்சும் சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா?
ஊரை வளைச்சு ஒலையில் போட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம், ஊரை வளைச்சு ஒலையில் போட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம்,
இப்படிப்பட்ட இந்த உலகத்துல மனிதர்களை திருத்தத்துக்காக
முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோ சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார்.
இப்படியெல்லாம் இந்த கலியுகத்துல மனிதர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் இன்னமும் ஒரு சிலருக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறையவே இல்லை. ஏன்னா
உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.
இப்படி எவ்வளவுதான் அறியுற சொன்னாலும் இந்த உலக ஜனத்தொகையில அஞ்சுல ரெண்டு பாகம் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா
இறைவன் இருக்கின்றானா, இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான்.
இறைவனை அன்பின் கடல், கருணையின் கடல், ஞானத்தின் கடல், சக்தியின் கடல் அப்படின்னு வர்ணனை செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய துக்கத்துக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் கூட காரணம் கடவுள் சொல்லி நினைக்கிறதுனாலதான் சிலருக்கு அந்த இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு.
படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே, மனதினில் கவலையை வளர்த்தானே.
அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா?
காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும்
போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ.
காசையை கடவுளுக்கு இணைய நினைக்கக்கூடிய சிலர், அதாவது பணம் படைத்தவர்கள், சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா?
அண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.
ஆனா உண்மை வேற. என்ன, ஒரு சிலர் இறைவனுடைய மனதை எவ்வளவு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா?
ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
இந்த கலியுகத்துல மனிதர்கள் தாங்கள் செய்யற தவறுக்கு கடவுளையே காரணமா காட்டுறாங்க. ஆனா அது சரியில்லைன்றத சிலர் மட்டும் தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க.
படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் பொறுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார்.
அது மட்டும் இல்ல, அந்த இறைவன் நம்ம எல்லோருக்கும் ஒருவன்தான். ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் ஆண்டவன் இடத்துல இல்ல. அத எவ்வளவு தெளிவா ஒரு சிலர் சொல்றாங்க தெரியுமா?
தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை.
சில மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கடவுளையும் சர்வ வியாபி, அதாவது எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல.
அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
சில நேரத்தில் மனிதன் துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது, கவலையில கண்ணீர் விட்டு அழும்போது,
ஆண்டவனை தேடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன்.
கடவுள் சர்வ வியாபி, அதாவது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மனிதனே இன்னைக்கு மனித தன்மை இழந்து நிற்கும் போது, உண்மையில ஒரு காலத்துல மனிதன் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவி தேவதையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மீண்டும் நாம் அடைய முடியும்.
சென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவு சென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊரு சென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவு சென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த குமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்ற தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம்.
ஒரு காலத்துல இதே பாரத பூமி தேவி தேவதைகள் வாழ்ந்திருந்த சொர்க்க பூமியா இருந்தது. எப்ப மனிதன் தெய்வீக குணத்தையும் மனித தன்மையும் இழந்துட்டாங்களோ அப்போ மனிதன் துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சான். அந்த துன்பமும் துக்கமும் தான் நரகமா இன்னைக்கு நாம எல்லாம் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் இன்னைக்கு கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைய கலியுகத்துல நிம்மதியை தேடி இந்த உலகத்துல எங்கு போனாலும் கிடைக்காதுன்றதுனால்தான் மனிதன் மனிதர்களே இல்லாது இருக்கக்கூடிய, அதாவது ஆத்மாக்கள் மட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய உண்மையான வீடான பரந்தாமம், அதாவது சாந்தி தாமத்தை தேடி துக்கத்தில் இருக்கிற சில மனிதர்கள் போக ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த ஆத்மாவினுடைய உலகம் எங்க இருக்கு தெரியுமா?
எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா?
உண்மைதான், அந்த ஊர் அதாவது அந்த இடம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான். ஆத்மாவாகிய நாம இந்த உடலுடைய ஆதாரத்துல இந்த உலகம் என்ற நாடக மேடையில் நடி